நெஞ்சுக்கிருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழநல்லூர் துறகள் அஞ்சிக்கிழக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சுக்கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே, எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா, பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த வரையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. திருமுங்கியாழ்வார் பாடியருடைய திவ்யதேசங்கள் 86. 108 திவ்யதேசங்களில் இத்தனை திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணியவர் வடநாட்டு திருப்பதிகளான சாளக்கிராமம், பதரிகாசிரமம், திருப்பிரிதி ஆகியவை ஆழ்வாருக்கு வெகு தூரம் ஈர்க்க 10 பாசுரங்களாக பாடி வந்தார். அதிலே ஓர் மரத்தின் நிழலிலே அமர்ந்து தவம் புரிந்து கொண்டிருக்கும் பதரிகாசிரம பெருமாளுக்கு 20 பாசுரங்களை சமர்ப்பித்தார். முத்தமூத்து கோல் துணையானு தொடங்குகிற முதல் 10 முன்னாந்திருமொழி பாசுரத்தின் அர்த்தங்களை ஏற்கனவே அனுபவித்து விட்டோம். இனி முதல் 10 4ஆந்திருமொழி பாசுரங்கள். 10 பாசுரங்களாலே பகவான் எழுந்துருளியிருப்பது பதரிகாசிரமென்னே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். இடத்தில் பதரிகாசிரமத்தில் பெருமாள் எழுந்துருளியிருக்கிறான்னு கூறுகிறார். முதல் 10 பாசுரங்கள் வதரி வணங்குதுமே என்னும், 2வது 10 பாசுரங்கள் வதரியாச்சிராமத்துள்ளானே நிற்கிறதுனாலே ஸ்ரீ பதரி என்னும் பதரிகாசிரமம் என்னும் இரண்டிடங்கள்னே பெரியவாச்சன் பிள்ளை இந்த பதிக அவதாரிகையிலே சாதித்திருக்கிறார். அப்போ பதரிங்கிறது பெரிய இடத்தையும், பதரிகாசிரமம்ங்கிறது பகவான் எழுந்துருளியிருக்கிற சிறப்பான இடத்தையும் இப்படி ரெண்டிடங்களுக்காக 2 10 பாசுரங்கள் அனுகிரகித்தார். இப்போ இந்த பாட்டு ஏன் பிறந்தது? பெரியவாச்சான் பிள்ளை சங்கதி சொல்ல வந்தவர் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சாதிக்கிறார். வதரி வணங்க வேணும்னு தன் நெஞ்சுக்கு சொன்னார் ஆழ்வார். செய்யலாம், ஆனால் சிஷ்யனுக்குண்டான லட்சணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறவோ என்ன நெஞ்சு ஆழ்வாரிடத்தில் கேட்கிறது? பெருமானும் ஆச்சாரியனாக இருக்கிறார், நமக்கோ சிஷ்ய லட்சணம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது வதறி வணங்குதும்னு சொன்னீர்னால் போவதற்கு அடியவங்களுக்கு யோக்கியத்தே இல்லையே என்ன நெஞ்சு சொல்லித்து? ஆழ்வாருக்கு சமாதானம் சொன்னார், நெஞ்சே நீ கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் பகவான் பதரிகாசிரமத்தில் ஆச்சாரியனா மட்டுமில்லே தானே சிஷ்யனாகவும் இருக்கிறபடியால் அப்போ சிஷ்யர்கள் எப்படி இருக்கணுங்கிறது தெரியாமல் குறைவு ஏற்பட்டு விட்டதுன்னு இருந்தது கஷ்டம். அந்த குறை தீர சிஷ்யனாகவும் பகவான் இருக்கிற திவ்யதேசம் அது, அங்கு சென்று விட்டோமானால் அந்த குறையே இல்லாமல் ஆச்சாரிய லட்சண பூர்த்தி சிஷ்ய லட்சண பூர்த்தி ரெண்டுத்தோடையும் பெருமாளங்க எழுந்துள்ளிருக்கிறார். ஆகவே நஞ்சே கவலை கொள்ளாதே வா அப்படின்னு முதல் சங்கத்தை சாதித்தார். 2வது ஆச்சரியமான அர்த்தம், பகவான் அங்கே தபஸு பண்ணி கொண்டிருக்கிறார். நெஞ்சு கேட்கிறது, எதுக்கு இவர் தபஸ் பண்ணணும்? தவம் பண்ண வேண்டிய முறையை அவர் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லை தானே தவம் பண்ண வேண்டுமா? ராமன் சரணாகதி பண்ண வேண்டியதை சொல்லி கொடுத்திருந்தார்னால் பலிச்சிருக்கும். ஆனால் தானே சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ண போக பலிக்காமலே போய்விட்டது. அப்போ ராமன் பண்ண சரணாகதி பலிக்கலையென்னால் அவருக்கு அதுக்கு யோக்கியதை கிடையாது. அவர் சரணாகதியை ஏற்றுக்கிறதுக்கு தான் அவருக்கு யோக்கியத்தை உண்டே தவிர அவரே பண்ண போனால் அதனால் எதற்கு பெருமான் தவம் புரிகிறார் அப்படிங்கிறத நெஞ்சு கேட்கறது. ஆழ்வார் சமாதானம் சொல்கிறார், ஒரு சின்ன குழந்தை ஒரு சிசு பிறந்த குழந்தைன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தைக்கு ஏதான உடம்பு சரியில்லைன்னால் அதற்கு மருந்து கொடுக்க முடியாது, அந்த வயசு அதுக்கு இல்லை தாங்காது. அப்படின்னா அதுக்கு பதில் அம்மா தான் மருந்து சாப்பிடணும். தான் கொடுக்குற தாய்ப்பால் மூலமாக அன்னை குடிநீர் அருந்தி முளையூன் குழவி தன்னுடைய நோயை தவிராளோன்னு போசுறோம். அப்போ தாயார் மருந்து சாப்பிட்டு தன் பால் மூலமாக குழந்தைக்கு அந்த மருந்தை புகட்டி குழந்தைக்கு உடம்பை சரிப்படுத்துகிறா இல்லையா? அப்போ குழந்தையினுடைய ஹிதத்தில் விருப்பம் இருக்கிற தாயார் தான் மருந்துண்டு குழந்தைக்கு சரிப்படுத்துமா போலே நம்முடைய ஹிதத்தில் விருப்பம் இருக்கிற பெருமாள் நமக்காக தான் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். நாம தான் பண்ணணும். ஆனால் இதே மாதிரி அம்மா மருந்து சாப்பிட்டு குழந்தைக்கு கொடுத்து சரிப்படுத்துகிற மாதிரி தாயான பெருமான் தான் மருந்துண்டுகிறா போலே தபஸு பண்ணி அந்த தவத்தை நமக்கு ஊட்டி சரிப்படுத்துகிறார். அதனால தான் இந்த இடத்துல தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். நெஞ்சே போகலாம்னு கூப்பிட்டார், நெஞ்சும் புறப்பட்டு விட்டது. யாரை சேவிக்கணும்னால் ரொம்ப அழகான சங்கதி. அதுக்கு மட்டும் சொல்கிறார், இதில் முதல் பாசுரத்தாலே வராக பெருமானுக்கு மங்களாசாசனம், 2வது பாசுரத்தாலே மாயாமிருகத்தை அழித்த அடித்த ராமனுக்கு மங்களாசாசனம், என்ன முதல் பாட்டு வராக பெருமாள், அடுத்த பாட்டு எதற்கு இப்போ ராமன்னால், அதுக்கு இவர் கணக்கு சொல்கிறார். ஏற்கனவே முதல் பதிகம் பன்னியாயன்னு பாரகம் கீண்ட பாழியான் ஆழியான் அருளேன்னு பார்த்துட்டோம். அந்த முதல் பதிகம் ஞாபகம் வருதான் திருமங்கையாழ்வாருக்கு, அதனால் முதல் பாட்டு வராக பெருமானுக்காக பாடிவிட்டார். ரெண்டாம் பதிகம் ஆரம்பித்த உடனே வாலிமாவலத்தொருவனு தொடல்கடான்னு ராமாவதாரத்தை தான் பாடினார், அது ஞாபகம் வந்தால் ரெண்டாம் பாட்டு ராமாவதாரத்துக்கு பாடிவிட்டார். அப்போ முதல் பதிகத்திலே வராக அவதாரம், நாலாம் பதிகத்தினுடைய முதல் பாட்டு வராக அவதாரம், ரெண்டாம் பதிகம் ராமாவதாரம், நாலாம் பதிகத்தினுடைய ரெண்டாவது பாசுரம் ஸ்ரீராமாவதாரம். அப்போ ஒன்று ஞாபகம் வந்தவுடனே இங்கே ஒன்று பாடிட்டாராம், ரெண்டாம் பதிகம் ஞாபகம் வரைச்சே இந்த இடத்துல ரெண்டாம் பாட்டு பாடினாராம். இப்படி பழைய ஞாபகம் ஆழ்வாரை விடாமல் தொடர அதனால் முதலில் வராக பெருமானையும் அடுத்து ராமனையும் பாடுகிறார் என்னும் சங்கதி பார்த்துக்கலாம். ஏனமுனாகி இருநிலமிடந்து அன்றிணையடி இமையவர் வணங்க தானவனாகம் தரணியில் புரள தடஞ்சிலை குனித்தவன் தலைவன் தேனமரிசோலை கற்பகம் பயந்த தெய்வனன் நறுமலர் கொணர்ந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரமேல் பதிரியாச்சிராமத்துள்ளானே. வானவர் வணங்கும் கங்கையில் கரமேல் பதிரிகாசிரமம், வானவர்கள் நித்தியசூரிகள் வந்து வணங்குகிறார்கள்னு கொள்ளலாம், தேவர்கள் எல்லாரும் வந்து வணங்குகிறார்கள்னு சொல்லலாம். அதனால தான் தேவரிஷி நாரதர் அங்கே இருந்து திருவாராதனத்தில் ஈடுபடுகிறார். இந்த ஆறு மாதம் பெருமாள் இறங்கி கீழே வந்துருச்சேவும் நாரதர் மட்டும் இறங்கி வரதில்லை, அவர்கள் தான் தேவரிஷி, அப்போ தேவர்களுக்கு பிரதிநிதியாக அவர் அங்கே இருந்து கைங்கரியம் பண்ணுறார். மார்க்கண்டேயரும் அங்கே தான் இருந்து நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். இவர்கள்லாம் அங்கேயே இருப்பார்கள். மூலமூர்த்தி மூணு பேர் அங்கேயாக தான் இருப்பார், பதிரி விஷால் பெருமாள், நரநாராயண பெருமாள், இவர்களெல்லாம் அங்கு தான். அதே மாதிரி கருடனும் அங்கு தான், பாக்கி இருக்கிற மூணு பேர் புறப்பட்டு விடுறார். அதில் உத்தவரும் குபேரரும் நேற்றுக்கு நாம் சேவித்த யோக தியான பத்ரி என்கிற இடத்துக்கு வந்துடுறார். குபேரரும் உத்தவரும் அங்கு சென்று விடுறார்கள். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொருத்தர், கருடன் மட்டும்தான் ஜோஷி மட்டுக்கு எழுந்துள்ளார். அங்கேயே இருந்துட்டு ஆறு மாதம் கழித்து திரும்ப செல்லுகிறார். இப்போ எல்லாரும் தங்கள் தங்கள் வீட்டை காலி பண்ணி வந்துடுறா, இராணுவம் மட்டும்தான் அங்கே இருக்குது, பாக்கி எல்லாரும் ஜோஷி மட்டுக்கோ பாண்டுகேஸ்வருக்கோ அவரவர் சௌகரியப்பட்டபடி வந்துடுறார். உங்களுக்கு தோணலாம் இங்கே எல்லாமே கொஞ்சம் விலை கூட இருக்கிறாப்பில் இருக்கே, ஏன் பத்ரிகாசிரமத்தில் கூட இருக்குது? நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார், இங்கே இது கோவில் கட்டணம்னு பார்த்தோம், சாதாரணமாக கீழே இருக்கிறச்சே கோவில் கட்டணம்னா ஒரு சதுரடி 1500 ரூபாய் ஆகும்னால் இங்கே 2700 ரூபாய் ஆறுதுன்னு ஒரு சொன்னார், கணக்கு சொன்னார். அந்த மாதிரி எடுத்துன்னு வரதுக்கு ஆறுதுன்னு நமக்கு தோணும். எதுக்கு இந்த மாதிரினால் அது ரொம்ப சுலபம், என்ன 6 மாதத்தில் வரும்படி வருதோ 1 வருஷம் வாழ்ந்தானுமே, அவர்கள் பாக்கி 6 மாதம் உத்தரவு வரப்போகிறது இல்லை, கீழே இறங்கி வந்துருப்போரா, அப்போ அந்த 6 மாதத்துக்குள்ளே என்ன அவர்களுக்கு வருதோ அதை வைத்து கொண்டு தான் அன்னம் ஆகாரம் எல்லாமே. நிறைய பேரங்கள்லாம் வைராகிகள் இருக்கா, அவர்களுக்கு அதே போல தான், ஆறானு கொடுத்தால்தான். இப்போ நிறைய பேர் காவி உடையோட இங்கே பார்ப்பிள் பார்த்தா அவர்களை தான் கேட்பா, என்ன இந்த மாதிரி போட்டு கேட்குறாளே நமக்கு தோணும். கேட்குற வைராகியம் இருக்கவே தான் அவள்லாம் சன்னியாசிகளாக இருக்கா. அப்போ சன்னியாசிகள்னு இருந்தாலே இன்னொருத்தர் கொடுத்து தான், கேட்காமலே நம்மளை கொடுத்துடணும், கேட்டதை வேற தப்பாக நினச்சிருந்தோம்னால் அப்போ நமக்குத்தான் சன்னியாசாசிரமம் புரியலேன்னு அர்த்தம். அந்த ஆசிரமத்தை யார் ஏற்றுக்கிறாளோ, கிரகஸ்தாஷ்டமிகள் கண்டிப்பாக பொறுப்பை ஏற்றுன்னு அவர்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கணுமே தவிர, இவா ஏன் நம்மக்கிட்ட வந்து கேட்குறா என்று நினச்சிடக்கூடாது. பாட்டு பார்ப்போம். ஏனமுனாகி, ஏனம் வராக பெருமாள், ஏனமுனாகி ஆதியிலே கிருதயுகத்திலே அந்த காலத்தில் ஹிரண்யாட்சன் எதிர்த்து வந்த போது இருநிலமிடந்து பூமாதேவியை ஒரு துணி மடிக்கிறா போலே மடித்து சமுத்திரத்துக்குள்ளே ஒழித்து வைக்க இடந்தெடுத்தார். ரொம்ப நீண்ட திருமேனி எடுத்துக்கொண்டார். அதே ஸ்லோகத்தோடு உதாகரிக்கிறார், நமஸ்தஸ்மை வராகாய லீலையா உத்தரத்தே மகிம் குரமத்யகதோ யஸ்ய மேருகு கணகணாயதே. இதே ஆழ்வார் இன்னொரு இடத்தில், சிலம்பினடை சிறுபரல் போல் பெரிய மேரு கணகணப்ப திருவாகாரம் குலுங்க நிலமடந்ததனை இடந்து பொல்கி கோட்டிட வைத்தருளி என் கோமான் கண்டின்னு பாடுகிறார். எவ்வளவு பெரிய உருவம் எடுத்துட்டு இருப்பான் வராக பெருமாள். ரெண்டு இடம் சொல்கிறேன், இங்கேயே ஒரு திட்டாந்தம் சொல்கிறார், இன்னொரு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிறத முதல்ல விண்ணப்பிக்கிறேன், அன்று இணையடி இமையவர் வணங்க, பெருமான் அவ்வளவு உயரமாக இருக்கிறார், கோரைப்பற்களாலே குத்தி பூமாதேவி சமுத்திரத்திலேருந்து மேலே தூக்க போகிறார். அந்த சமயத்துக்கு இமையவர்கள்லாம் சட்டுன்னு பெருமாள் திருவடியில் விழுந்தார்கள். ஆனால் ஹிரண்யாட்சனை கண்டு பயந்து இதுவரைக்கும் அவள் வெளியிலேயே வரல, புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுற தைரியம் கூட வந்ததில்லை. இப்போ எப்படி திடீர்னு திருவடிகளுக்கு வந்தார்கள்னால், அடங்கி ஒடுங்கி கொண்டு பிரம்மாவே சத்தியலோகத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சின்னு இருந்தாராம். வராக பெருமான் அவ்வளவு பெரிய திருமேனியை எடுத்துனுட்டார். அந்த திருமேனியினுடைய உளை மயிர், அவருடைய சடை மயிர் அப்படி திருப்பிக்கிறாராம். அது அப்படியே எழுதியிருக்கார் பெரியவாசன் வியாக்கியானத்திலே, கீழே இப்போ குனிஞ்சு பூமாதேவி இடந்து எடுக்கணும் இல்லையா, அதற்காக அவ்வளவு பெரிய திருமேனியோட கீழே குறியணுமே. ஒரு பெரிசா ஏதாவது பண்ணிக்க போறோம்னால் நம்ம கையில் அப்படி வளையல் போட்டுருந்தா எப்படின்னு பண்ணிக்க மாட்டோமா? தலையில் ஏதாவது போடணும் அப்படி இப்படி திருப்பி விட்டுக்குமோ இல்லையோ? அதை போல அப்படி திரும்பின வேகத்தில் அந்த தலைமையில் போய் சத்தியலோகத்தில் இடிச்சு உலகமே ஆடி போய் பிரம்மா சட்டுன்னு தான் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக உலைமயிருக்குள்ளேயே ஒட்டினு விட்டாராம். பிரம்மா போய் அதில் ஒட்டிக்கொள்ள அந்த உயரத்தில் சத்தியலோகத்திலேருந்து பெருமாள் கீழே குனிகிறார். குனிந்து தன்னுடைய கோரைப்பற்களால் குத்தி எடுக்கிறார். எடுத்தார்ன உடனே ஹிரண்யாக்ஷன் போயிட்டான், பூமாதேவி ரட்சிக்கப்பட்டாள்னுட்டு சட்டுன்னு பிரம்மா கீழே குடிச்சு திருவடியை பிடிச்சுன்னுட்டாருங்கிறார். எழுதறிச்சேவ அவர் எங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்தார்னால் கடைசியில் அவர் திருமேனியை பிடிச்சிருந்தா தான் திருவடியை பிடிக்கிறதுக்கு வழிகாட்ட முடியும் போல். என்ன இவர் மேலே மேலே உட்காண்டிருந்தார்னா என்னைக்கு திருவடியை பிடிக்க? அப்போ அந்த உயரத்துக்கு போய் உலைமயிரிலே ஒட்டி கொண்டு பிரம்மா கீழே வந்திருக்கணும்னால் அது என்ன உயரம் இருந்திருக்கணும், என்ன தேஜஸ் இருந்திருக்கணும், எவ்வளவு பலம் இருந்திருக்கணும்? அந்த பலத்துக்கு இவர் ஒரு சாட்சி சொல்றார். குரமத்யகதோ யஸ்ய மேருகு கணக்கணாயத்தே. ஒரு மாதிரி அவர் எவ்வளவு பெருசா இருந்திருப்பார் தெரியுமோ? மேருமலை, மந்தரமலை, ஹிமாச்சல மலை, விந்திய மலை, இதை போல ரொம்ப பெரிய மலைகள்லாம் இருக்கா? அந்த மலைகள் எல்லாத்தையும் பெருமானுடைய குரம், குரம்னா அவருடைய குழம்பு, அந்த குழம்புக்கு நடுவில் சின்ன சின்ன பரல் கல் சிக்கின்னு இருக்கான். அதில் ஒரு சின்ன பொடிக்கல் மேருவான், ஒரு சின்ன பொடிக்கல் மந்தரமா, ஒரு சின்ன பொடிக்கல் ஹிமாச்சலம்னால் அப்போ குழம்பு எப்படி இருந்திருக்கும், உழந்தாள் எப்படி இருந்திருக்கும், இடுப்பு எப்படி இருந்திருக்கும், திருமேனி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்? ஒன்றும் இல்லை, நம்ம மேலேருந்து கீழே இறங்கினோம் போயிட்டு வந்தோமே. அப்போ இந்த பக்கவாட்டில் அந்த மலை இருக்கிற பெருசை பார்த்தா நமக்கே கிடுகிடுக்கிறது. நம்ம ஏதோ ஒரு எறும்புக்கு கூட பிரயோஜனம் இல்லை போல் இருக்குது. எவ்வளோ பெரிய இடமா இருக்குது, நம்ம இங்கே நம்ம வண்டி ஊர்ந்து போயின்ட்டு இருக்கு, எது தாப்பில் பார்த்தா அந்த மேலே இதை விட அவ்வளோ உசரத்தில் இருக்குப்போ. இப்போவும் அப்படியேன்னு நாலு தரம் பத்திரிகாசம் போயிட்டு வந்தாச்சு. இப்போவும் இந்த பாதை எப்படி போகிறது, எத்தனை மலை, எந்த மலை உசரம், எந்த மலை தாழ்ந்தது நிச்சயமாக புரியல. ஏன்னால் நம்ம கீழே இப்போ தேவப்பிரயாக தாண்டி வந்தப்புறமும் நிமிந்து பார்த்தா நம்மளை விட 1000 அடி உசரத்துக்கு மலை இருந்தது. 10500 அடி உசரத்தில் பத்ரிகாசிரமத்தில் இருக்கிற சேவம், நிமிந்து பார்த்தா 1000 அடி உசரத்தில் மலை இருந்தது. அது என்ன, இங்கேயும் அதே அடி உசரத்தில் இருக்குமா, அந்த மலை தான் அங்கேயும் இருக்குமா? அப்போ நாம் என்ன ஒரே மலையில் அவ்வளோ தூரம் ஏறி போயின்னு இருக்கோமா? இல்லை சில சமயம் இறங்கி போகிற மாதிரியும் இருக்கே. பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கிற கங்கை 2வது நிமிஷத்துக்குள்ளே அத்தலை பார்த்தாலத்தில் கீழே இருக்கே. அப்போ என்ன கங்கை கீழே இறங்கி கொடுத்தா, இல்லை நாம் மேலே போயிட்டோமா? இவ்வளவு வேகமாக அப்போ 10000 அடி இறங்கணும். தேவப்பிரயாக தாண்டின பிற்பாடு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ குளம் தேங்கி இருக்கிற மாதிரி சத்தமே இல்லாத மெதுவாக போயின்ட்டு இருக்கோம். அதை அப்படின்னு நினச்சி நம்ம 100 அடி தாண்டறதுக்குள்ளாக ஹோங்கிற பேரரசரோட கொட்டுறது. அப்போ எங்கே கீழே இறங்கிறது? இன்னொன்று கேளுப்பா, இப்போ நம்ம ரிஷிகேசத்தில் இருக்குமா, இங்கே ஸ்ரீநகர் தேவப்பிரயாக போனது வடக்கு நோக்கியே இல்லை, நம்ம போனது கிழக்கு நோக்கி போயிருக்கோம். இப்போ திரும்பி வரைச்சே மேற்கு நோக்கி வந்து தான் ரிஷிகேசத்தை அடைஞ்சிருக்கோம். ரிஷிகேசத்துலேருந்து ஹரித்வாருக்கு போனால் தெற்கு நோக்கி போகமே தவிர, ரிஷிகேசத்துலேருந்து தேவப்பிரயாக கிட்டத்தட்ட கிழக்கு, வடகிழக்குன்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளவு கிழக்கு இருக்கேனால் அப்போ நேராக போக முடியல போல் இருக்கு. இது எந்தெந்தோ பாதையில் இந்த மலைக்குள்ளே போய் எங்கோ பத்ரிகாசிரமத்தில் எழுதியிருக்கார். அப்போ இத்தனை இடத்துக்குள்ள எத்தனை வண்டிகள், எத்தனை பேர், எத்தனை லட்சம் மக்கள், அவ கட்டின்னு இருக்கிற படிக்கட்டுக்கு அந்த உசரத்தில் இருக்கிற வீடுக்கெல்லாம் உள்ளே போகிறது எப்படின்னே தெரியல நமக்கு. ஆனால் சௌக்கியமாக இருக்காப்போ. அப்போ அவள் என்ன நினச்சிருந்ததுப்பா, இந்த மலையே பெருமானுடைய திருமேனி, அப்போ அந்த திருமேலியில் ஒரு உலைமயினுடைய மயிர்காலில் நம்மளும் ஒட்டின்னு இருக்கோம், சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு எண்ணம் இருக்கவே தான் அவள் இருக்க முடியறதே தவிர, இது நமக்கு இல்லையே. சத்தியலோகத்து பிரம்மாவுக்கே இதுதான் கதிங்கிற பிற்பாடு. மகாவராக ஸ்புடபத்மலோச்சனகா என்னும் பெருங்கேடலார் தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தான் என்னும் இவ்வளவு பெரிய திருமேனியோடு இருக்கிற வராக பெருமாள் சிலம்பினடை சிறுபரல் போல். அந்த பெருமாளுக்கு காலில் தண்டேன்னு ஆபரணத்தை சாத்திருக்கா சிலம்பு. அந்த சிலம்புல சின்ன சின்ன கல் போட்டால் தான் நடக்கச்சே கலகலகலான்னு குழந்தைகளுக்கு சத்தம் போடுமோ இல்லையோ? அதை போல் வராக பெருமாள் நடக்கிறச்சே சத்தம் போடுறதுக்கு சிலம்புல கல்லாம். அதில் கல்லில் ஒரு கல் மேரு, ஒரு கல் ஹிமாச்சலம், ஒரு கல் மந்தரம். அப்படின்னா சிலம்பு எப்படி இருந்திருக்கும்? இத்தனை பெரிய பெருமாள், இவர் சொல்ல வந்தவர் இவ்வளோ பெரிய பெருமாள் ஆழ்வாருடைய பாசனம், அவர் அப்படி தன் திருவடியை பற்றுவதற்கு யாரான் ஒரு சிறந்த பக்தன் கிடைப்பனா, வேற எத்தையும் எதிர்பார்க்காமே நமக்கு மங்களாசாசனம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தன் கிடைப்பனான்னுட்டு எங்கும் சுற்றுறாராம் வராக பெருமாள். அந்த வசரத்திலே இது ஒன்று, இந்த சின்ன சமாச்சாரம் ஹிரண்யாட்சனை கொல்றதெல்லாம் ஒரு விஷயமாக இருக்கு, இப்போ அதுக்காக இவ்வளோ மெனக்கட போகிறாரா? பின்ன எதுக்கு இவ்வளோ பெரிய திருமேனி எடுத்துட்டார்னால் அந்த வசரத்திலேருந்து பார்த்தா தான் நம்ம பக்தன் ஆறான்னு நமக்குன்னு இருக்கிறவன் இருக்கானா அப்படின்னு கண்ணை சுத்த விட்டு பார்க்க, அப்போ பெருங்கேடலார் தன் பெருங்கண்மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறட வைத்தார். அந்த உயரத்திலேருந்து ஆழ்வார் திருநகரி தமிழகத்தினுடைய தெற்கு கோடியில் புளிய மரத்தடி இருக்கிற நம்மாழ்வார் திருமுடியில் போய் தான் நின்றுதான். அவ்வளவு வசனத்தில் வசந்தவர் யார் ஒத்தரே ஒத்தரை தேடி பிடிச்சார்னால் நான் ஒத்தந்தான் கிடைச்சேன்னு தானே சொல்லிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் ஒருத்தர்னு சொன்னால் பத்து ஆழ்வார்கள், அவர் தான் தலைவரான ஆழ்வார். அவரோட கூட இருக்கிற அங்கங்களாக இருக்கிற ஆழ்வார்களை தேடி பிடிக்கத்தான் வராக பெருமான் போரும். அன்றிணையடி இமையவர் வணங்க, இமையர்களெல்லாம் வணங்கும்படிக்கு யார் ஒருத்தன் வராக பெருமானை வணங்குகிறானோ அவனை நாம வணங்கினா கூட சரி. தஸ்ய யஜ்ய வராகசிய விஷ்ணோர் அமித தேஜசா, குறைவற்ற இவ்வளவுன்னு சொல்ல முடியாத தேஜஸ் படைத்த விஷ்ணு வராக பெருமானாக இருக்க பிரணாமம் ஏபி குர்யந்தி தேஷாமபி நமோ நம, யாரெல்லாம் அந்த பெருமான பிரணாமம் பண்ணுறார்களோ அவர்களை நாம் வணங்கி விடுவோம். ஏன் தேவர்களே வணங்குகிறார்கள். அன்றிணையடி இமையவர் வணங்க தானவனாகம் தரளியில் புரள தடஞ்சலை குனித்தவன் தலைவன். அடுத்தது தனு பெற்ற புதல்வனாய் தானவனாக இருந்த ராவணன், தானவனாகம் தரணியில் புலர் புரள அப்படிப்பட்ட ராவணனுடைய தலையே கீழே புரளும்படிக்கு தடம் சிலை குனித்தவன் தலைவன். சிலை குனித்தான்னு சொன்னால் வில்ல வளைத்தான் அர்த்தம். வில் வளைத்து ராவணனை முடித்தார். மகத்தனுகு பெரிய தனுசுன்னா ராமனை விட பெருசு போல் இருக்கு. அப்படிப்பட்ட தனுசோடே நிற்கிற என்னுடைய தலைவன் தேனமர சோலை கற்பகம் பயந்த தெய்வனன் நறுமலர் கொணர்ந்து வானவர் வணங்கும். இது வரைக்கும் வானவர்கள்லாம் ஹிரண்யாட்சனிடத்தில் இருக்கிற பயத்தினாலே புஷ்பங்களை கொண்டு பெருமாள் திருவடியில் சேர்க்கவே வாசலில் வரமாட்டாளாம். நம்ம கூட அப்படி தானே பயந்தன் உள்ளே இருந்தோம். மூணு நாள் அங்கே இருக்கிறச்சே நமக்கு பயம், குளிர் பயம். அதனால தான் எதுக்கும் சட்டுன்னு கிளம்பி போயிடல. இப்போது போனாலும் போகிறச்சே எப்போ வந்துடுவோம் வந்துடுவோம் அப்படின்னே பார்த்துட்டே போயிட்டு வந்திருந்தோம். அங்கே நமக்கு இருக்கிறச்சே எவ்வளோ தெரியுமா இருந்தது, பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இருந்திருக்கு. அதுக்கு கீழே நாலு வரைக்கும் போயிருக்கு. நம்ம கிளம்பின அன்னைக்கு முதல் நாளும் ராத்திரி 9 மணிக்கே பூஜ்ஜியத்துக்கும் கீழே 1, ராத்திரி 2 மணிக்கு பூஜ்ஜியத்துக்கு கீழே 4. அதுக்கப்புறம் நேற்று ராத்திரி நம்ம பிப்பல் கோட்டியில் தங்கறச்சே 16 அந்த அளவு போச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கீழே வந்துருக்குச்சு, இப்போ 28. அப்போ அங்கேருந்து கீழே வர வர இது கூடின்படுத்துப்போ. ஆனால் அங்கே இருக்கிறச்சே சமாளித்தோம். இப்போ இங்கே வந்து நீங்கள் அது 1 கீழே போயிருந்துன்னு சொன்னால் பயமாக இருக்குமே தவிர அங்கே இருக்கிறச்சே இருந்துட்டோம் இல்லையோ. ஒரு 4-5 பேர் வந்து இப்போ பாரு சுவாமி இன்றைக்கி 1 போகிறதான் 4 போகிறதான்னா அதை முதல்ல மூடும். எப்படி என்ன வெளிச்சம் வரப்போகிறதோ அதுதான், என்ன குளிர் வரப்போகிறதோ அதுதான். குளிர் கண்ணுக்கு நேரம் உடம்பை தாக்கச்சே நான் எதுக்கு எதுலேயோ பார்த்து இன்னும் குளிருன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தா அது என்ன பண்ணும், இந்த மாதிரி குளிர் இருந்திருக்கிறச்சே யாராருக்கு என்னென்ன ஆயிருக்குன்னு சேர்த்து காட்டும். இதுக்கப்புறம் நாளைக்கு இந்த குளிர் என்ன ஆக போகிறதுன்னு சொல்லும். இன்றைக்கி ராத்திரி நடு ராத்திரிக்கு என்னான்னு முழிச்சுட்டே உட்காண்டிருப்போம். அப்புறம் தூங்கிறது கூட போக மாட்டோம். அதனால் அதாவது வரும்போது தான் சமாளிச்சுக்கணுமே தவிர வரப்போகிறதோக்கம் வரப்போகிறதோன்னு நினச்சி யாருக்கு மூப்பு வரத்தான் போகிறது அதை பற்றி மட்டும் கவலைப்பட மாட்டேங்கிறோம். 10 பாட்டு பார்த்துட்டோம், மூப்பு வரத்தான் போகிறதுன்னு நினைக்க மாட்டேங்கிறோம். என்ன அதை நினச்சி பகவத் விஷயத்தை சீக்கிரம் தெரிஞ்சுக்க வேண்டாமோ. அப்போ தேனமர சோலை கற்பகம் பயந்த தெய்வன நறுமலர் கொணர்ந்து, நல்ல மலர்களை கொண்டு வந்து இப்போதான் பயம் நீங்கி இதுவரைக்கும் யாருக்கோ புஷ்பங்கள் இட்டுருந்தோம் அப்பிராப்த விஷயத்தே, இப்போதான் பிராப்த விஷயத்தை இடப்போகிறோம் என்று நறுமலர் கொணர்ந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரமேல் வானவர்கள் வந்து வணங்கக்கூடிய பத்ரிகாசிரம பெருமாள் கங்கையின் கரைமேல் பத்ரியாச்சிராமத்துள்ளானே. முதல் பாட்டு முற்றிற்று. அடுத்த பாட்டு வாலிமாவலத்தை நினைத்து கொண்டு ராமச்சந்திரனையே முழுக்க பாடுகிறார். கானடையுருவை சுடுசரம் துறந்து கண்டு முன் கொடுந்தொழில் உறவோன் ஊனுடைய அகல தடுகண குளிப்ப உயிர்கவன் துகந்தவெம்பெருமான். எம் ஒருவன் தேனுடை கமல தயனுடு தேவர் சென்னு சென் நிறைஞ்சிட பெருகு வானட முதுநீர் கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. கானடை உருவை சுடுசரம் துறந்து, கானட உருவுனால் பொன் வடிவத்தில் வந்த மான் மாரீசன்கிற மாயாமிருகம், உருவை சுடுசரம் துறந்து ஒரே அம்பாலே வீழ்த்தினார். அந்த மான் எங்கேயோ ராமனை இழுத்து கொண்டு ஓடித்து ராமனும் பின்னே போனால் போயிருக்க வேண்டாம். சீத்தை கேட்டால் விளையாடுறதுக்கு இந்த மான் இருக்கட்டுமே நீ பிடிச்சி கொடுன்னுட்டு லக்ஷ்மணன் எவ்வளோ தடுத்தார். இந்த மாதிரி பொன் மான்லாம் பார்த்ததே இல்லை ராமா, இது ரொம்ப மாயையாக இருக்கு எனக்கு, இந்த லோகத்தில் இது நம்பணும்னே தோணலே, நீ வேற நம்பாதேன்னார். ராமன் அவர் வாயை அடக்கி விட்டார். நீ இந்த மாதிரி நல்லதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தியானா எப்போ ராவணவதாருது, நம்ம எப்போ ஊருக்கு திரும்பி போகிறது, நான் இதன் பின்னாடி போனால் தான் மேலே ராமாயண கதை ஓடும் சாத்துவரம் பண்ண முடியும். அதை விட்டுவிட்டு நீர் இப்படியே இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லியா இல்லை, உலகத்தில் நிறையா மாயையாக நடந்துருக்கும், இப்படி இருக்கிறதெல்லாம் மர்மம் உனக்கு தெரியாது லக்ஷ்மணா பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரப்பு போயிட்டார். சுடுசரம் துறந்து அப்போ அவனை அம்பாலே வீழ்த்த கண்டு முன் கொடுந்தொழிலோன். இப்போ ஏற்கனவே சொன்னது பூமாதேவி ரட்சணத்தை சொல்லிட்டார், இப்போ சொல்கிறது ஸ்ரீதேவி ரட்சணத்தை சொல்லுகிறார். வராக பெருமான் கவர்ந்தது ரட்சித்தது பூமாதேவியே, ஆனால் ராமன் ரட்சித்தது ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரமான சீதாதேவியை. கண்டு முன் கொடுந்தொழில் உறவோன் இப்போ சொல்கிறது சுக்ரீவனுடைய அண்ணனான வாலியை முடித்து சுக்ரீவனுக்கு பட்டம் கொடுத்தான். ஏன்னா இப்போ இந்த இடத்துல மாயாமிருகத்தை அறுத்தார்னு சொல்லிட்டார். அது நடந்ததுங்கிறது காட்டில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் என்னாச்சுப்போ, சீதை களவாடப்பட்டாள். அதற்கப்புறம் தேடின் வந்தால் சுக்ரீவனோட சக்கியம் ஏற்பட்டு வாலிய முடித்தாரோ இல்லையோ. முன் கொடுந்தொழில் உறவோன் ஊனுடைய அகல தடுகணை குளிப்ப, வாலியனுடைய அகலமாக மார்பு முடியும்படிக்கு ஒரே அம்பாலே வீழ்த்த உயிர்கவன் துகந்த வெம்முருவன். உயிர் கவர்ந்தான், வாலி முடிந்தார், உகந்த சந்தோஷப்பட்டார். வாலிய கொன்னத்துக்கு சந்தோஷப்படணுமானால் மகாராஜர் நமக்கு சகா, அந்த சகாவுக்கு இருக்கிற ஆபத்தை தீர்த்தோம்னு பெருமாளுக்கு வந்த சந்தோஷம், அதைத்தான் உகந்தங்கிறார். என்னப்பா, ஆறு ஒருத்தன் உடுக்க இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவதான் நட்புன்னு சொல்லலையா, அதை போல சுக்ரீவனுக்கு ஒரு ஆபத்து இருந்தது, அந்த ஆபத்தை போக்கினோன்னு பெருமாளுக்கு இப்போ சந்தோஷம். உகந்தயம் ஒருவன் தேனுடை கமல தயனுடு தேவர் சென்று சென்று இறைஞ்சிட. தேனுடை கமலம் பகவானுடைய நாபியில் இருக்கக்கூடிய கமலம், அந்த கமலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா, அந்த பிரம்மா அயனுடு தேவர் சென்று சென்று இறைஞ்சிட. அந்த பிரம்மாவோடு மற்ற தேவர்களெல்லாம் சென்று சென்று இறைஞ்சிட. சென்று சென்றால் அகம் அகமிக்கையாகன்னு வியாக்கியானம் பண்ணுறார். யாரெல்லாம் இப்போ கதவை திறக்கிறான்னு வச்சுங்களேன், பெருமாள் சன்னதி திறக்க போகிறா, கார்த்தால 4:30 நிர்மால்ய சேவைக்காக காத்துருக்கோம், கூட்டமாக இருக்கும். கதவை திறந்த உடனே ஒரு முட்டு ஒரு தள்ளு தள்ளிண்டு, நான் முன்னேன்னு போக முடியும். அதை போல இந்த பிரம்மாவிடத்துலேருந்து தேவர்கள்லாம் நான் முன்னேன்னு முட்டின்னு வரலாம். அதை இப்போ நீங்கள் துவாரகைக்கு போனீங்களாம் சேவிச்சுடலாம். அதுவும் நாதத்வாரக்காக போனால் 2 கதவை வச்சுருப்பா, அந்த பக்கம் நிற்க வேண்டிதான். அந்த திறந்த மாத்திரத்தில் ஒரு தள்ளு எல்லாரும் தள்ளினாள்னா, சாமி இந்த வடக்குத்திக்காராளே ரொம்ப தள்ளுறா சுவாமினாள். அவா தள்ளலை, நம்ம நகரலை, அதுதான் தப்பே தவிர அவா ஒன்றும் தள்ளலை. இப்போது அவள் வேகமாக போகிறா, நமக்கு என்னமோ நம்மளை மட்டும் பிரத்யேகமாக கூட்டின்னு போவார்னு ஒரு எண்ணம். அதனால் நம்ம ஓரமாக ஒதுங்கி நின்றா, ஒதுங்கி நின்று கொண்டிருந்தால் பெருமாள் சேவை ஆகாது. தள்ளி கொண்டு போனால் தான் ஆகும். நான் தள்ள சொன்னேன்னு சொல்லாதீங்க. தேனுடை கமல தயனுடு தேவர் சென்று சென்று ரஞ்சிட. பெருகு வானடை முதுநீர், பெருகு வானடை, வானடையிலே பெருகக்கூடிய முதுநீர், ரொம்ப பழமையான நீர், தேவஸ்ரோதஸ்னு சொல்லப்படுற கங்கை. அந்த கங்கை முதுநீர் கங்கையின் கரைமேல் ஸ்நானத்துக்கோ மற்றத்துக்கோ பகவான் எப்போதும் உபயோகப்படுத்துவது இந்த நீரைத்தான். இப்போ ஏனால் எதுக்கு இப்போ சட்டுன்னு நீரை பற்றி சொல்கிறாருனால், அவர்கள்லாம் புஷ்பத்தை எடுத்துட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்கு வரணுமா, அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி தீர்த்தமாயிட்டு வர வேண்டாமோ, அதை தான் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாராம். சென்று சென்று இடைஞ்சிட அவர்கள் வந்து வணங்குவதற்காக பெருகு வானடை முதுநீர் கங்கையின் கரைமேல் அங்கு சென்று தீர்த்தமாடினார்கள். கையில் கிடைத்த புஷ்பத்தை பறித்து கொண்டார்கள். வந்து திருவாராதனம் பண்ணுறா. வானடை முதுநீர் கங்கையின் கரைமேல் பதிரியாச்சிராமத்துள்ளானே. அப்போ பெருமானுடைய திருவடி, இந்த சொல்லும் போது முதுநீர் கங்கையின் கரைமேல்னால் திருவடி ஸ்ரீபாத தீர்த்தம் தான் இது. அந்த திருவடி பாத தீர்த்தத்தை கொண்டே திருவடியை மறுபடியும் விளக்குகிறார்கள். 3வது பாட்டு, இலங்கையும் கடலும் அடலறுத்துப்பின் இருநிதி கிறைவனும் அரக்கர் குலங்களும் கிடமுன் கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன் கொழுஞ்சுடர் சுழன்ற விலங்கலின் உறிஞ்சி மேல் நின்ன விசும்பில் வெண்துகில் குடியன விரிந்து வலந்தருமணி நீர் கங்கையின் கரமேல் பதிரியாச்சிராமத்துள்ளானே. மேலேருந்து அப்படி கங்கை கீழே ஓடி வருதே, அது எப்படி இருக்கான்? இப்போ நீ கொஞ்சம் கற்பனை பண்ணும். ராத்திரி ஆடித்தோ இல்லையோ, தாராளமாக தூக்கம் வராப்பில் இருக்குப்போ, அப்போ கற்பனையும் பண்ணலாம். தினப்படியே ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. இப்போ இப்படிலாம் சேவிச்சோம் அந்த மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது. தேவலோகத்துலேருந்து இறங்கி வருவா போல் இருக்குது. ராத்திரி 9:30 கதவு சாத்தினா, நம்ம அது வரைக்கும் சுற்றி சுற்றி நின்றோம் பதிரிகா ஆசிரமத்திலே, போனா வெளியில் வந்துட்டோம், வந்தப்புறம் என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே. இந்திரன் இந்த மாதிரி வருவார், ஐராவத்தத்துலேருந்து இறங்கி வருவராக இருக்கும், அக்னி இப்படி வருவராக இருக்கும், நாரதர் இப்படி வருவராக இருக்கும், அவள்லாம் கதவை திறந்தா நம்மளாட்டமே முட்டின் போயிருப்பாளா, இல்லை தனித்தனியாக போயிருப்பாளா, என்ன புஷ்பம் ராத்திரி வேளையில் இவாளுக்கு புதுசாக கிடச்சிருக்கும், சுவாமி இந்த குளிரில் அலகனந்தாலே இந்த தேவர்கள்லாம் குளிச்சு வந்திருப்பாளா மாட்டாளா, நினச்சி பார்க்க வேண்டியதானே. இனி இப்படி தான் போயிருக்க போகிறா, இப்போ தான் அவர்களை கைகள் பண்ணியிருக்க போகிறா. பிராப்த விஷயத்தில் எதை பற்றியும் தாராளமாக கற்பனை பண்ணலாம், அப்பிராப்த விஷயத்தில் கற்பனை பண்ணுறது தான் வீணை தவிர. அப்படியே நினச்சிருந்தீங்கன்னா தானே தூக்கம் வந்துட போகிறது. தூங்கும்போது அப்போ பகவானை எப்படி எல்லாரும் சேவிச்சாங்கிற நினைவோடையே தூங்கி போடுவோம், நல்லது தானே. அதுதான் இங்கே சொல்கிறார், இலங்கையும் கடலும் ஆகாசத்திலேருந்து கங்கை ஓடி வருகிறாள். அது எப்படி இருக்கா, மேருமலை பெருசாக இருக்குது, அந்த மலையிலேருந்து கொடி கட்டி விட்டுருக்கா, மேரு பருவத்தத்தில் கொடி கட்டியிருக்கு, அந்த கொடி பளிச்சுன்னு தெரியல. சூரியன் உதிக்கிறார், சூரியன் உதித்து மேரு பருவத்தத்தில் பளிருங்கிற கிரணங்கள் படுறது. அது பட்ட உடனே வெள்ளை கொடி கட்டியிருக்காளா, அந்த கொடிக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கு போட்டு காமிச்சா மாதிரி நன்னா இருக்கான். பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் கட்டுவா, அதுக்கு கீழே இப்போ பளிர்னு ஒரு ஒளி வெள்ளம் விளக்கு கீழேந்து வைக்கிற பாருங்க. அதை போல மேரு பருவத்திலேருந்து ஒரு கொடி கட்டின மாதிரி இருக்கு, அந்த கொடி நன்னா இருக்கு. இதுதான் உயரமான பருவத்தம்னு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு சூரியன் உதிச்சுட்டார். அந்த கொடி இப்படி மேரு மலையிலேருந்து கீழே வருது இல்லையோ, அதுதான் கங்கைங்கிறார். கங்கைங்கிறது ஒரு கொடி அசைஞ்சா எப்படி இருக்கும், அது அப்படி இப்படி 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 வருமா? அதை போலத்தான் கங்கை மேலேருந்து கீழ் நோக்கி வருகிறாள். இலங்கையும் கடலும் நம்ம நேற்றுக்கு சேவிச்சோம், முந்தா நாள் சேவிச்சோமே, அந்த கார்த்தால வெளிச்சம் வந்துடுறது, வெயில் வர்றதில்லை, நீலகண்ட மலையில் பட்டு தெரிக்கிறது, ஊருஷி பர்வத்தத்தில் தெரிக்கிறது, நரநாராயண பர்வத்தை பட்டு முதல்ல அந்த மலைக்கு மேலேந்து வெயில் இறங்கிறது, வெளிச்சம் அங்கே தான் தெரிகிறது. அந்த வெளிச்சம் அப்படியே கோவில் வாசல் வரைக்கும் வருது. அந்த வெளிச்சம் கங்கையில் பட்டால் அந்த உயரத்திலேருந்து கீழே இறங்கி வருது தெரியுது. இவ்வளவு உயரத்திலேருந்து அருவிகள் ஓட்டும் போது அந்த வெளிச்சம் பட்டு அருவி பளபளாங்கிறது. அப்படியே பாடியிருக்கார் ஆழ்வார் அந்த பாட்டிலே. இலங்கையும் கடலும் அடல் அருண் துப்பில் இருநிதி கிரைவனும். லங்கே கடல் அடல் அரும் துப்பில் சிறந்த பலம் கொண்டவனான இருநிதி கிரைவனும். குபேரன் தான் சங்கநிதி பத்மநிதிக்கு இறைவனா இருந்தான். அவனிடத்திலேருந்து ராவணன் பரிசுனாரோ இல்லையோ, அரக்கர் குலங்களும் கிடமுன். அந்த ராவணன் அழிந்து போகும்படிக்கு கிடமுன், கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன். இந்த இடத்துல கொற்றவன்னா ராஜா ராமன் அர்த்தம். அப்ப ராமனே ராஜா, ராவணனை முடித்து பெருந்தொழில் புரிந்தவனான ராமன், கொழுஞ்சுடர் சுடன்ற தான் சூரியன், குழுமையான சுடர், அவர் சுழன்று சுழன்று மேலே ஏறுகிறார். அந்த வெளிச்சம் பட்டு விலங்கல், விலங்கல்கிறது மேருன்னு போட்டுங்க, விலங்கலில் விலங்கலில் உறிஞ்சி மேல் நின்ன விசும்பில், உறிஞ்சின்னு சொன்னா தாக்கின்னு அர்த்தம். சூரியனுடைய ஒளி மேரு பர்வத்தத்தின் பேர்ல தாக்கி அதிலேயே கட்டி வச்சிருக்கிற அந்த கொடியை பளபளக்க வைக்கிறது. நின்ன விசும்பில் வெண்துகில் கொடியென விரிந்து. இந்த இடத்துல கொடிங்கிறது தான் கங்கைக்கு உதாரணம், உருவகம்னு வச்சுங்க. அப்ப அந்த வெண்துகில் கொடியென விரிந்து வலந்தருமணி நீர் கங்கையின் கரை மேல், அந்த கொடி கீழே ஓடி வர்றா, அப்புறம்தான் கங்கை கீழே ஓடி வருகிறாள். அப்படிப்பட்ட கங்கையின் கரமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே ராமன், இக்ஷ்வாகுணா வியம் பூமிகி சசைலவனகானனா தாம் பாலை தர்மாத்மா பரதா. அந்த பரதன் நாட்டாளறான், என்னை காட்டாளறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ராமன் ஆசேது ஹிமாச்சலம் காடு முழுக்க ஆடுறாராம். அதைத்தான் கொற்றவன் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். நாலாம் பாட்டு, துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணியொழித்தமரர் பெருவிசும் வருளும் பேரொழுளாள நெம்பெருமான் அணிமழற்குடலால் அறம்பெயர் துயிலும் ஆரமும் பாரி வந்து அணிநீர் மணிகொழித்தெழிந்த கங்கையின் கரமேல் பதிரியாச்சிராமத்துள்ளானே. கங்கைக்கும் கண்ணனுக்கும் ஒரு சாமியம் சொல்றார் இந்த பாட்டில். என்னவென்னால் ரெண்டு பேரும் பெண்கள் ஆடையை களைஞ்சி வச்சிருந்தா திருடின்னு போடுவா, இதான் ரெண்டு பேருக்கு சாமிப்போம். கண்ணன் பண்ணதும் வஸ்திராபகரணம், கங்கை பண்ணுறதும் வஸ்திராபகரணம். ஏன்னால் பதிரிகாசிரமத்தில் இருக்கிற பெண்கள்லாம் சொல்லி வச்சிருப்பாளாம், கங்கே எங்களுக்கெல்லாம் நிறைய ஆடை அணிகளெல்லாம் வேணும், வர்ற வழியில் கிடைக்கிறது எடுத்துனுவா. அது இப்போ அலக்காபுரியிலேருந்தான் அலக்கநந்தா வரணும், அலக்கபாரம்னு சொல்கிறோமே அந்த தலைமுடி பாரம், அதை போல் அங்கிருந்தான் வருது, மேலே இந்திரலோகத்திலேருந்து வருது. வரும்போது அப்சர ஸ்திரீகள்லாம் அழகழகா தலை ஆபரணங்கள்லாம் போட்டிருப்பாளாம். அவர்கள் கச்சு மேல் கஞ்சுக்கம் கீழாடை அந்த மாதிரி நிறையா வச்சிருக்கா. அவர்கள் தீர்த்தம் ஆடுறதுக்காக இதே அலக்கநந்தால இறங்கணுமோ இல்லையோ, அவள் ஏறுறதுக்குள்ளே அந்த ஆடை எல்லாத்தையும் எடுத்துட்டு நேர பதிரிகாசிரமத்தில் இருக்கிற பெண்களுக்கு விநியோகம் விடுமா. ஓ கண்ணன் ஆட்டம் போல் இருக்கு இந்த கங்கை, என்ன அவரும் இப்படித்தான் இருக்கிறது எல்லாத்தையும் கட்டி வச்சா எடுத்துன்னு போயிடுறார், இதுவும் அப்படித்தான் பண்றது. துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே, மனமே நீ எந்த விஷயத்தை அடைய போகிறாய்ங்கிற பெருமை சொன்னா அதில் ஈடுபடுவே இல்லையா. துணிவினி உனக்கு, துணிவுன்னு சொன்னால் உறுதியான வார்த்தைன்னு போட்டிருக்கார். துணிவு இனி உனக்கு சொல்லுவன், ஒரு உறுதியான மொழி சொல்றேன் கேட்டுக்கோ, நீ நம்பத்தகந்ததா ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ. மனமே தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு, தொழுதெழு தொண்டர் பகவானே இந்த திருமொழி பத்து பாசுரம் சொல்லி யாரெல்லாம் தொழணும்னு நினைச்சிருக்காரோ அப்படிப்பட்ட தொண்டர்கள் தமக்கு. வியாக்கியானத்தில் பெரியவாச்சியான ஒரு அர்த்தம் சாதிக்கிறார், தொழுதெழுன்னு இருக்கா அதை அடிக்கோடு போட்டுங்க. இந்த மொத்த பத்து பாசுரத்துக்கும் வினை சொல் அதுதான் எழுதியிருக்கார். இந்த பத்து பாட்டுக்கும் வினைச்சொல் கிரியாபதம் வேண்டாமா, இனத்தை செய்ன்னு சொல்லணுமே, வேற எங்கே பார்த்தாலும் இருக்காதான். தொழுதெழு அப்படிங்கிறது தான் பத்து பாட்டுக்கும் கிரியாபதம். அப்போ ஒவ்வொரு பாட்டையும் சொல்லிட்டு தொழுதெழு தொழுதெழுன்னு சொல்லிக்கணும். நம்ம மனசை தொழுதெழுன்னு சொல்கிறார். எதை தொழுதெழணும்னால் இப்போ வானவர் வணங்கும் கங்கையின் கரமேல் பதிரியாச்சிராமத்துள்ளான் நெஞ்சே தொழுதெழு இப்படின்னு ஒவ்வொரு பாட்டோடையும் சேர்த்துக்கணும். அப்போ இந்த தொழுதெழுங்கிறது தான் அதுக்கு கிரியாபதம். தொண்டர்கள் தமக்கு பிணியொடி தமரர் பெருவிசும் வருளும், தொண்டர்களுடைய பிணி எல்லாத்தையும் ஒழிப்பார், அமரர் பெருவிசும் வருளுவார், அனிட்டத்தை தொலைப்பார் இஷ்டத்தை கொடுப்பார், அப்படி அருளும். அப்படின்னா மோட்சப்பிரதத்துவம் சொல்லப்படுகிறது என்கிறார். இப்போ அமரர்களுக்கே உண்டான நித்தியசூரிகளுக்கு நாடு பரமோதம், அந்த பரமோதத்தை கொடுப்பார். விசும்பருளும் பேரொருளான எம்பெருமான், பெரும் அருளுடையவனான எம்பெருமான் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை நினைவில் கொண்டே சொன்னார் பாடினார்னு கொள்ளலாம். அப்போ ஒரு பேரொருளாரன் வடக்கு கோடியில் இருக்கார், இன்னொரு பேரொருளாரன் தமிழகத்துக்கு வடக்கு கோடியில் இருக்கார். பாரதத்தினுடைய வடக்கு கோடியில் பத்ரிகாசிரம பேரொருளாளன், தமிழகத்தினுடைய வடக்கு கோடியில் காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் பேரொருளாளன் நூத்தர் இருக்கார். நடுவில் இதே பேரொருளாளன் நாகப்பட்டினம் நாகே சவுந்தரராஜ பெருமானை பாடும்போது இதே பிணியவழி தாமரை மொட்டளர்த்தும் பேரொருளாளன் திருமங்கையாழ்வார் பாடுறார். அங்கேயும் பேரொருளாளன் அணிமலர் குழலார் அணி மலர் குழலார் அப்சரஸ்திரிகள் அழகான சிகை அலங்காரம் பயின்றிருக்கிறவா, மலர் சூடின்றிருக்கிறவா. அறம்பயர் துகிலும் ரம்பா திலோத்தமா ஊரசி மேனகா அவருடைய ஆடை எல்லாத்தையும் பறிச்சு நடுமா. ஆரமும் வாரி வந்து ஆடை மட்டும் இல்லை, அது வைர அட்டிகள் போட்டிருந்தாலும் சரி, வைர அட்டிகையோ சகப்பட்டிகை பச்சை அட்டிகை நவரத்தர் அட்டிகை எத்தவா கழட்டி வச்சாலும் திரும்பி பார்த்தா காணாப்படுறதுண்ணா. எங்கள் ஊர்லேயே தான் திரும்பி பார்த்தா காணாப்படும்னா அங்கேயும் அவ்வளோதான். ஆனால் அங்கே கங்கையே எடுத்துன்னு போறா என்ன கேட்கப்போ, பிருந்தாவனத்தில் கண்ணனே திருடினா யார்கிட்ட போய் புகார் பண்ணுறது, ஏதோ காவல்காரா ஜாகிரதையாக பார்த்து பண்ணால் சர்வரக்ஷகனே எடுத்துன்னு போயிட்டார்னா அப்போ எங்கேயும் போய் கேட்க முடியாது. அதனால் கரம்பெயர் துகிலும் ஆரமும் வாரி வந்து அணிநீர் மணிகொழி தெளிந்த கங்கையின் கரமேல் சுத்தமான தீர்த்தத்தோடே மணி கொழி தெளிந்த அவர்கள் சாத்தி கொண்டிருந்த நவரத்தன மணிகளையும் கொண்டு வந்து இந்த கங்கைக்கரையில் இருக்கிறவாளுக்கு கொடுக்கறது சேர்க்கிறது. கங்கையின் கரமேல் பத்ரியாச்சி ராமத்துள்ளானே அடுத்த அஞ்சாம் பாட்டு பேயிடைக்கிருந்து வந்த மற்றவள் தன் பெருமலை சுவைத்திட பெற்ற தாயிடைக்கிருந்து அலஞ்சுவனன்னு தளிர்ந்திட வளர்ந்தவன் தலைவன் செய்முகட்டுச்சி அண்டமும் சுமந்த செம்பொன் செய் விலங்கலில் இலங்கு வாய்முகட்டிழிந்த கங்கையின் கரமேல் பத்ரியாச்சி ராமத்துள்ளானே பூத்தனாசம்ஹாரம் பண்ணின கண்ணன் வராக பெருமாளை பாடிட்டார். அடுத்தது ராமாவதாரத்தை பாடிட்டார். அடுத்தது இப்போ கிருஷ்ணாவதாரத்தை பாடுகிறார்.